நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக நிமோனியா தினமான இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி அப்போலா மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை நிபுணரான திரு டாக்டர் வி தமிழரசன் அவர்கள் நுரையீரல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து நமக்கு பல தகவல்களை வழங்க உள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுபவர் நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்த்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இன்னைக்கு தினம் வந்து பார்த்தீங்கன்னா உலக நிமோனியா தினம். இந்த நாளையில் நம்ம பல தகவல்களை மக்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சியில் இருக்க அப்போலோ மருத்துவமனையில் நுரையீரல் சிறப்பு மருத்துவராக பணியாற்றக்கூடிய மருத்துவர் தமிழரசன் சார்ட்ட வந்து இந்த நிமோனியா அப்படின்னா என்ன, இதை பற்றி பல தகவல்களை எடுத்து கூறும் விதமாக நம்மளோட தொடர்ந்து உரையாட வந்து இருக்காங்க. சாரோட ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 9 வருட காலங்களில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான வகையிலையும் கோவிட் காலத்தில் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு உயிர்களை காப்பாற்றிய ஒரு பெருமைக்குரியவராகவும் அவர் இருக்காங்க. இப்போ இவங்க இதை பற்றி நமக்கு பல தகவலை கூற இருக்காங்க. நேர்கள இப்போ நம்ம இந்த தகவலை நம்ம கேட்கலாமா? சார் வணக்கம். சார்
வணக்கம். சார் புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய நாள் வேர்ல்டு நிமோனியா டே என்று கொண்டாடப்படுவதற்காக காரணம் என்ன என்றால், இந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே நுரையீரலில் வரக்கூடிய இந்த நிமோனியா நோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நாளை வருடம் வருடம் நவம்பர் 12ஆம் தேதி நாமல் கொண்டாடி வருகின்றோம். இன்று பல்வேறு தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
சார், இப்போ அந்த ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு விதமான நோய் தீர்க்கும் வழிமுறைகள் எத்தனையோ வந்து இருக்கு. இப்போ அந்த வகையில வந்து இந்த நிமோனியா அப்படின்னா என்ன, முதல்ல அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
நுரையீரல்ல பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், அதனால வரக்கூடிய நோய்கள், அலர்ஜி, அதனால வரக்கூடிய நோய்கள், ஸ்மோக்கிங், பீடி சிகரெட்னால வரக்கூடிய நோய்கள், கல் மண்ணு தூசி கெமிக்கல் இதனால இதுல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள், கேன்சர்னால வரக்கூடிய நோய்கள், ஏஜ் ஆனா அதுக்குன்னு பெக்குலியரா வரக்கூடிய நோய்கள், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய, அதாவது கிருமி, மைக்ரோ ஆர்கானிசம் எனப்படும் கிருமியினால் ஏற்படும் நுரையீரல் தொற்று வந்து நம்ம நிமோனியா என்று ஜெனரலா மெடிக்கல் டேர்ம்ல கூறுகிறோம்.
இந்த நிமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த தொற்று இது சம்பந்தமான வகையில யாருக்கெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு சார்?
இந்த நிமோனியா தொற்று நோய் என்பது யாருக்கு வேணும்னாலும் வரலாம். அது என்னவென்று நம்ம அடுத்து பார்ப்போம். ஜென்ரலா எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருப்பவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இரண்டாவது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் லங் டிசீஸ், அதாவது ஹெல்த்தியான லங்ஸ் இல்லாம ஆல்ரெடி நுரையீரல்ல பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன மாதிரி நோய்கள் நுரையீரல்ல இருக்கும்? ஆஸ்துமா, குளிர்ச்சினால வரக்கூடிய நுரையீரல் நோய், COPD, பீடி சிகரெட் ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய சுவாச குழாய் சுருக்கம், கேன்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஃபைப்ரோசிஸ், லங் ஃபைப்ரோசிஸ், நுரையீரல் ஜென்ரலா சுருங்கி இருக்கிறது, இந்த மாதிரி கிரானிக் லங் டிசீஸ், ப்ரீ எக்ஸிஸ்டிங் லங் டிசீஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த தொற்று நோய், மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ட் பண்றது, நிமோனியா சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
இப்ப இந்த தொற்று நோய் அப்படிங்கிறது எப்படி வந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
தொற்று நோய், இந்த நிமோனியான்றது ஆக்சுவலி கண்டேஜியஸ் டிசீஸ். கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, நார்மலா ஹெல்த்தியா இருக்கவங்க நோய் இருக்கவங்களுக்கிட்டே இருந்து இந்த இன்ஃபெக்ஷன் பரவப்படும். அதாவது இப்ப ஒரு பர்சனுக்கு இருமல் சளி ஜுரம் இருக்கு, அவங்க நுரையீரல்ல நிமோனியா இருக்கு அப்படின்னா, அவங்க இருமும் போது அந்த சளியில நுரையீரல்ல இருந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கிருமி வந்து வெளிப்படும், நம்ம அட்மாஸ்பியர்ல கலக்கும். மூக்கு சிந்தும் போது, இருமல் போது, தும்மும் போது அந்த நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிமோனியாவில இருக்க கிருமி வந்து நம்ம காற்று அட்மாஸ்பியர்ல வந்து கலக்கப்படும். அப்போ அந்த இருமல் சளி இருக்கவங்க பக்கத்துல ஒரு ஹெல்த்தி பேஷண்டோ இல்ல இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு நார்மல் பேஷண்ட் பக்கத்துல இருக்காங்கன்னா, அவங்க இதை சுவாசிக்கும் போது காத்து மூலமா அந்த கிருமி அவங்க மூக்கு வழியா, அவங்க வாய் வழியா, அவங்க தொண்டை வழியா நுரையீரல்ல போய் சேர்ந்துரும். சோ அஃபெக்ட் ஆனவங்கள்ட்டே இருந்து காற்று மூலமா நம்ம இன்ஹேல் பண்ணி, த்ரூ இன்ஹேலேஷன் ரூட், காற்றை சுவாசிப்பதன் மூலம் வரக்கூடிய நோயை தான் நம்ம கண்டேஜியஸ் டிசீஸ்மோ. அதுல இந்த நிமோனியா வந்து ஹைலி கண்டேஜியஸ் டிசீஸ். அதனாலதான் கோவிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா டக்கு 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 டக்குன்னு ஒரே குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அப்பா அம்மா அக்கா தங்கச்சி சித்தப்பா மாமான்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு அப்படியே வரிசைக்கு பரவுறதுக்கான காரணம் அவங்களுக்கிட்டே இருந்து இருமும் போது தும்பும் போது அப்படியே பக்கத்துல பக்கத்துல பரவி கொண்டிருக்கிறது. இதை நம்ம ஜென்ரலா கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம்.
இப்போ இந்த நம்மளோட உடலுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இது வந்து யாருக்கெல்லாம் அந்த எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார்? இதை பத்தினால
எதிர்ப்பு சக்தி வந்து ஜென்ரலா ஒரு மூணு குரூப்பா பிரிக்கலாம், யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கும் அப்படின்னு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், 18 வயசு வரைக்குமே எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அப்பதான் நுரையீரல் வந்து நல்லா வளர்ச்சி பருவத்துல இருக்கும், முழுசா வளர்ந்துருக்காது, அவங்களோட முழு நுரையீரலோட முழு ஃபங்க்ஷனை அட்டைன் பண்ணிருக்கிறாது, வளர்ச்சி ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இயல்பாகவே நேச்சுரலாவே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி 60-65 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் நுரையீரல்னு இல்லை, உடம்புல இருக்க எல்லா ஆர்கனும் அதோட இயல்பு அதோட ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சோ ஓல்ட் ஏஜ் யங் ஏஜ் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஏஜ், குழந்தை பருவம் முதியவர்கள் பருவம், இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஏஜ்லயுமே யூஸ்வலா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால இவங்க தான் யூஸ்வலா ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு நோய் நிமோனியா மாதிரி வியாதிகளால ஈஸியா பாதிக்கப்படுவாங்க. மூணாவது கேட்டகரி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடுவுல 18 வயசுலேருந்து 55-60 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜென்ரலா அதிகமா இருக்கும். பட் அதே அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சுகர் அன்கண்ட்ரோல்டா வச்சிருக்காங்க, ரொம்ப நாளா கிட்னி ப்ராப்ளம் இருக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹார்ட் ஃபெயிலியர் இருதய கோளாறு இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, லிவர் சிரோசிஸ் குடி பழக்கத்தால ஏற்படக்கூடிய கல்லீரல் சுருக்கம், ரத்த கேன்சர் பிளட் கேன்சர் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு இயல்பாகவே எதிர்ப்பு சக்தி இந்த நோயினால கம்மியா இருக்கும். அப்ப குழந்தைகள் இந்த நோய் இருக்கிறவர்கள் முதியவர்கள் இவர்கள்லாம் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால இந்த நோய் ஈஸியா அவங்க நுரையீரல்ல சென்று ஒரு நோயை கிரியேட் பண்ணிடும்.
இப்போ ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு அறிகுறி மூலியமா இந்த நோய் தான் அப்படிங்கறத ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்போ அது போல இந்த நிமோனியா நோய் அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் நம்ம வந்து எந்த மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு சார்?
நிமோனியா நோயோட அறிகுறி வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நிமோனியாவில் வந்து ஒரு மூணு வகை இருக்கு. வைரல் நிமோனியா வைரஸ் கிருமினால வரக்கூடியது, பாக்டீரியல் நிமோனியா பாக்டீரியல் கிருமினால வரக்கூடியது, ஃபங்கல் நிமோனியா ஃபங்கல் கிருமினால வரக்கூடியது. இதுல ஃபங்கல் நிமோனியா வந்து ரொம்ப அன்காமன், அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லங் டிசீஸ் இருக்கவங்க, ரொம்ப சிவியர் கேன்சர்ல இருக்கவங்க, ரொம்ப டயபெட்டிக் கண்ட்ரோலே இல்லாம வச்சிருக்கவங்களுக்கு தான் வரும். இது ரொம்ப ரேர். ஸோ நம்ம அதை பத்தி பெருசா பேச வேண்டாம். ரொம்ப காமனா அன்றாட வாழ்க்கையில எல்லார் குடும்பத்திலயும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போற இடம் வர்ற இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வைரல் நிமோனியா பாக்டீரியல் நிமோனியா. அப்போ இந்த வைரல் நிமோனியாவுக்குன்னு பெக்குலியரா கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் மூக்கு ஒழுகுதல் இங்கேதான் ஆரம்பிக்கும், சோர் த்ரோட் தொண்டை எரிச்சல் தொண்டை வலி தொண்டை வறட்சியா இருக்கிறது, ஜுரம் நல்லா ஹை கிரேடா இருக்கும், 101-102 டிகிரி இருக்கும், பாராஸ்டமால் இல்ல டோலோ மாத்திரை போடுவாங்க, 4 hours 5 hours கழிச்சு அந்த மாத்திரையோட எஃபெக்ட் குறைஞ்சோன்னா மறுபடியும் பர்சிஸ்டண்டா ஃபீவர் வரும், தலைவலி உடம்பு வலி ஹெட்ஏக் பாடி பெயின் மயால்ஜியான்னு சொல்லுவோம், பயங்கரமா தலை வலிக்கும் பயங்கரமா உடம்பு வலிக்கும், எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் டயர்ட்னஸா இருப்பாங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, வறட்டு இருமல் இருக்கும். இந்த மாதிரி இருமல் சளி மூக்கு ஒழுகல் தொண்டை வலி உடம்பு வலி ஜுரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வைரல் நிமோனியாவோட அறிகுறி. இதை வந்து நம்ம கண்டுக்காம டைம் பீரியட் அலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கல ஆரம்பிக்கும். பாக்டீரியல் நிமோனியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ப்ரெசென்ட் ஆகும், நல்ல இருமல் கொள்ளு கொள்ளுன்னு சளி இருக்கும், இருமி துப்புனாங்கன்னா சளி கெட்டியா வரும், அந்த சளியோட கலர் பாத்தீங்கன்னா நார்மலா வெள்ளை கலர்ல இருக்கணும், இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஒரு கிரீன் கலர்ல பச்சை கலர்லயோ இல்ல ஒரு எல்லோ சார்ந்த மஞ்சள் கலர்லயோ சம்டைம்ஸ் அதுல ரத்தம் கலந்து கூட வரலாம். மூச்சு வாங்கல் இயல்பாகவே இந்த நிமோனியா பாக்டீரியல் நிமோனியா வந்து கொஞ்சம் டைம் எலாப்ஸ் ஆயிருச்சுன்னா மூச்சு வாங்கல் இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். லோக்கலைஸ்டு செஸ்ட் பெயின் அப்படிமோ அதாவது நுரையீரல்ல ரெண்டு பக்கம் லெஃப்ட் சைடும் நுரையீரல் இருக்கு ரைட் சைடும் நுரையீரல் இருக்கு, நுரையீரல்ல எந்த இடத்துல இந்த பாக்டீரியல் கிருமினால நிமோனியா வருதோ அந்த இடம் நெஞ்சில வெளியில லோக்கலைஸ்டு வலி இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், அதை லோக்கலைஸ்டு செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீவர் ஜுரம் வந்து ஹை கிரேடாவும் இருக்கலாம், 99.5-100 லோ கிரேடாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸை வச்சு இருமல் நல்ல கெட்டியான சளி மூச்சு வாங்கல் நெஞ்சு வலி ஜுரம் இதெல்லாம் வச்சு பாக்டீரியல் நிமோனியான்னு சொல்றோம். மூக்கு ஒழுகல் தொண்டை வலி உடம்பு வலி பசி கம்மியா இருக்கிறது ரொம்ப அசதியா இருக்கிறது வறட்டு இருமலா இருக்கிறது தலைவலி இதெல்லாம் வச்சு வைரல் நிமோனியான்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம்.
சார் இப்போ நிமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் சார்?
இப்ப இந்த நான் சொன்ன அறிகுறிகளை வச்சு இப்ப நிமோனியா இருக்கு, நிமோனியா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறவங்க, அதாவது 18 வயசுலேருந்து 55-60 வயசு இருக்கிறவங்க, மொத 3 நாளைக்கு ஒரு 72 மணி நேரத்துக்கு நல்ல ரெஸ்ட், பயப்பட தேவையில்லை, இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை, ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல ரெஸ்ட், நல்ல ஹைட்ரேஷன், நல்ல தூக்கம், த்ரோட்டை கார்கிளிங் பண்ணிக்கிறது, மார்னிங் அண்ட் நைட் ஒரு லைட்டாக ஹாட் வாட்டரில் சால்ட்டை போட்டு கார்கிளிங் பண்ணிக்கிறது, வீட்டிலே நம்ம இருமல் சளிக்கு தேவையான மருந்துகள் இந்த துளசி கஷாயம் இதெல்லாம் குடிச்சிக்கலாம். யூஸ்வலாக எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்போது 3 நாளையில் தானாகவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நாளை தாண்டும் பொழுது அவங்களுக்கு இன்னும் இருமல் இருக்குது, இன்னும் ஜுரம் அடிக்குது, இல்லை மூச்சு வாங்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்து அதுக்கான வழிமுறைகளை கையாளணும். எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க, குழந்தைகளா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி உடம்புல நோய் இருக்கவங்களா இருக்கட்டும், எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுக்கான கேட்டகரி என்னன்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இந்த நிமோனியாவுக்கான அறிகுறி உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா, வித்தின் 48 hours 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல மருத்துவரையோ சந்தித்து அவரோட ஆலோசனையை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும்.
இப்போ இந்த நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம இந்த என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க, அதே நேரத்தில் நான் இதை தடுக்கக்கூடிய விஷயமா அப்படின்னா என்னென்ன பண்ணிக்கலாம் சார்?
இந்த நிமோனியா இன்ஃபெக்ஷன் இதை தடுக்கிறது அப்படின்னா, நம்ம காமனாக என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, வேக்சினேஷன், தடுப்பூசி போட்டால் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தடுப்பூசியை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இது ரெண்டு வார்த்தையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஃபெக்ஷன் வேற, டிசீஸ், டிசீஸ்னா நோய், அது வேற. இன்ஃபெக்ஷன்ன்றது நம்ம நுரையீரலில் வெளியிலேருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு கிருமி நுரையீரலுக்குள்ளே போய் சேர்றது மட்டும்தான் இன்ஃபெக்ஷன். போன கிருமி நுரையீரலை அரித்து அந்த இடத்துல புண்ணு உண்டு பண்ணி நிமோனியாவை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் டிசீஸ். இந்த வேக்சினேஷனுன்றது இந்த டிசீஸை தான் தடுக்குமே தவிர இன்ஃபெக்ஷனை தடுக்காது. அதாவது உள்ள போன கிருமி நோய் உண்டு பண்ணாமல் அந்த கிருமி அழிய வைக்கிறது தான் இந்த வேக்சினேஷனோட வேலை. அதாவது வேக்சினேஷன் வந்து போட்டதுக்கு அப்புறம் உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உள்ள வந்த கிருமியை அங்கே கண்டெயின் பண்ணி அந்த கிருமியை கொண்டு நோய் வர விடாம தடுக்கும் அப்படின்றதுதான் இயல்பு முறை. வேக்சினேஷன் எடுத்த எல்லாருக்கும் நோய் வர விடாம தடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நோய் வரலாம், வந்ததுக்கு அப்புறம் இந்த வேக்சினேஷன் போட்டவங்க மைல்டு டிசீஸ்லேயே ஒரு ஓபியான அவுட் பேஷன் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை லைட்டாக வார்டிலே அட்மிஷன் பண்ணி 1 or 2 days சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுப்பூசி போட்டுக்காதவங்களுக்கு இந்த நோய் ஃபாஸ்ட்டாக வளரலாம், சிவியராக வரலாம், ஐசியூ வெண்டிலேட்டர் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வேக்சினேஷன் போட்டு நோயை தடுக்கணுன்ற கேட்டகரிக்கு முன்னாடி இந்த இன்ஃபெக்ஷனே வரவிடாம, அதாவது இந்த கிருமியே நம்ம நுரையீரலை போய் சேர விடாம தடுக்கிறத கையாளணும். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று வந்து ஃபேஸ் மாஸ்க், அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்கு, நிமோனியா இருக்கு, அவங்கள நம்ம பார்க்க போறோம்னா அதுல தப்பு இல்லை. ஆனா போகும் பொழுது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நிமோனியான்றது கண்டேஜியஸ், அவங்கள்ட்டேந்து காற்று மூலமா நம்ம மூக்கு வழியா நம்ம நுரையீரலை சென்றடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு கூட்டத்துக்கு போறோம், நிறைய க்ரௌட், ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், ஒரு க்ரௌட் மேரேஜுக்கு போறோம், ஒரு க்ரௌடான ஏரியாவுக்கு போனோம்னா அங்க சுத்தி நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. சில பேர் நார்மலா இருப்பாங்க, சில பேர் இருமல் சளியோட இருப்பாங்க, சில பேர் வைரல் நிமோனியாவோட இருப்பாங்க, சில பேர் டிபி நிமோனியாவோட இருப்பாங்க. நம்மளுக்கு யார் யார் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மள நம்ம சேஃப்கார்டு பண்ணிக்கிறது, ஒரு கூட்டத்துக்கு போனாலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ ஒரு நோயாளியை பார்க்க போனாலோ மாஸ்கை போட்டுக்கிறது அந்த கிருமி நம்ம உடம்புல சேர விடாம தடுக்கும். இது 100% மாஸ்க் வந்து தடுக்கும். இரண்டாவது, அந்த மாதிரி ஒரு நோயாளி நமக்கு தெரிஞ்ச இவங்களுக்கு இந்த நோய் இருக்கு, நம்ம அவங்கள போய் பார்க்க போறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த நோயாளிக்கும் நமக்கும் ஒரு 6 meters டிஸ்டன்ஸில் நம்ம நின்று பேசி அவங்க கூட கலந்துரையாடிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிருமி நம்மளை சேர்ந்தடைய நம்ம நுரையீரலுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லப்படுறோம். ஸோ முதல்ல ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, ரெண்டாவது உங்களுக்கும் நோயாளிக்கும் உண்டான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது, மூணாவது தான் நம்ம வேக்சினேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுறோம். வேக்சினேஷன் வந்து டெஃபினட்டாக இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க, வயசானவங்க, குழந்தைங்க இவங்க 3 பேரும் வேக்சினேஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல கிருமியை தடுக்கணும், அதையும் தாண்டி உள்ள கிருமியை போயிருச்சுன்னா இந்த வேக்சினேஷன் நோய் வர விடாம தடுக்கும். நோய் வந்துருச்சுன்னா அதை சிவியர் ஆக விடாம தடுக்கும்.
இப்போ என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா நல்லது சார்?
இந்த நிமோனியாவால பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்றத விட என்ன மாதிரி விஷயங்களை தடுத்துக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிமோனியா இருக்கும்போது நம்ம ஒரு சில சாப்பாடு ஃபுட்டு வகைகள் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லைனாலே பழம் ஜூஸு இந்த மாதிரி பால் நிறைய சாப்பிடுவோம், உடம்புல எதிர்ப்பு சக்தி வரணும்னு. பட் நுரையீரலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பால் தயிர் மோர் பழங்கள் ஜூஸு இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா சளி சுரக்கிறதுக்கான வழிமுறைகள். நுரையீரல்ல சளி அதிகமா சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஆல்ரெடி நம்ம கிருமினால பாதிக்கப்பட்டு நிமோனியா வந்து இருமல் சளி கூட இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்துக்கிறது வந்து அந்த நிமோனியாவுல இருந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ ஜென்ரலா நம்ம குடிக்கிறது குளிக்கிறது எல்லாமே சுடுதண்ணி யூஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவு பழம் ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கணும், பால் கூட அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, தயிர் மோர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா முழுமையா வந்து அதை வந்து கியூர் பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கா சார்?
கண்டிப்பா நிமோனியாவுக்கு வந்து இது வந்து முழுமையா கியூர் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கு நம்ம ரெண்டு விதமா பதில் சொல்லணும். ஒன்னு வந்து என்ன நிமோனியா அப்படின்றத பொறுத்து இருக்கு, ரெண்டாவது வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து மருத்துவரை பார்க்கும் பொழுதோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆகும் பொழுதோ எந்த ஸ்டேஜ்ல அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ இதுவே பாக்டீரியல் நிமோனியா அப்படின்னா நமக்கு நிறைய ஆன்டிபயாட்டிக் இருக்கு, பாக்டீரியான்றது ஆன்டி பாக்டீரியல் மெடிசினை கொடுத்து அந்த பாக்டீரியாவை ஈஸியாக கொண்டுட்டு நிமோனியாவிலேருந்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அமாக்சிசிலின் அசித்ரோமைசின் டாக்ஸிசைக்ளின் சப்ளோஸ்போரின்னு மக்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆன்டிபயாட்டிக் இருக்கிறதுனால பாக்டீரியல் நிமோனியா ஜென்ரலாக ஈஸியாக நம்ம கான்ஃபிடண்டாக சொல்லலாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு. அதே சமயம் இந்த பக்கம் வைரல் நிமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பெருசாக ஆன்டி வைரல் மெடிக்கேஷன்ஸ் நிறைய கிடையாது, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இருமல் இருக்குன்னா இருமலுக்கான மருந்து, ஜுரம் அடிக்குதுன்னா ஜுரத்துக்கான மருந்து, உடம்பு வலி இருக்குன்னா உடம்பு வலிக்கான மருந்து, ஆக்சிஜன் கம்மியாகுதுன்னா ஆக்சிஜனோட மருந்து, வெண்டிலேட்டரி சப்போர்ட் தேவைப்படுதுன்னா வெண்டிலேட்டரி சப்போர்ட், அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் தெரப்பி நிறைய கொடுக்க போறோம். வைரல் ஸ்பெசிபிக் மெடிசின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒசல்டாமிவிர் அப்படின்ற ஒரு ஆன்டி ஃப்ளூ மெடிசின் இருக்கு, அது வெறும் டேப்லெட் தான், இன்ஜெக்ஷன் கூட கிடையாது. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் வைரல் நிமோனியா மைல்டா இருந்தாலும் சிவியரா இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் நமக்கு ஆன்டி வைரல்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு டேப்லெட்டை மட்டும்தான். ஸோ அந்த டேப்லெட்டும் 100% இந்த மெடிசின் போட்டா இந்த வைரஸை கொன்றும் அப்படின்றது டிக்டம் கிடையாது. அந்த டேப்லெட் போட்டால் 40-60% அந்த வைரஸை கண்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரியான நிமோனியாவை பொறுத்துன்றத நம்ம கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்ல முடியும். பாக்டீரியானா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, வைரஸ்ன்றது மெடிசின் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த வைரஸ் நம்ம என்ன தான் மெடிசின்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் வளர்ந்து ஆக்சிஜன் கம்மியாகி வெண்டிலேட்டர் ஐசியூன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கோ டாக்டருக்கோ வரும்பொழுது அவங்களோட ஆக்சிஜன் லெவல் நார்மலாக இருந்தால் அல்லது அட்லீஸ்ட் 94 மேலே இருந்தால், மூச்சு விடுறதுல சிரமம் வர்றதுக்கு முன்கூட்டியே வந்துட்டால், சிடி ஸ்கேன் பண்ணும் பொழுது அதுல ஒரு 30% கீழே தான் நிமோனியா பாதிப்பு இருக்கு, இப்படி இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துல அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா யூஸ்வலா முழுமையா குணமடையலாம். இப்போ ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு, அவங்களே மூச்சு வாங்குதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு வர்றாங்க, சிடி பண்ணி 50-70% நிமோனியா பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹை ரிஸ்க் கேடர் தான். அவங்கள வந்து மெடிசின்ஸ் கொடுத்து நிமோனியாவிலேருந்து காப்பாத்துறது ஒரு பக்கம், காப்பாத்தினதுக்கு அப்புறம் பெர்மனண்டா நுரையீரல் டேமேஜ், நுரையீரல் சுருக்கம் வரலாம், நடந்து போனா ஏறினா இறங்கினா மூச்சு வாங்கலாம், வருஷம் சீசன் குளிர்காலங்கள் வந்துட்டா சளி பிடிக்கலாம், இந்த மாதிரியான சீக்வல் காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டுட்டு வந்து விட்டுரும்.
யாருக்கெல்லாம் அந்த வெண்டிலேட்டர் வந்து தேவைப்படுது, அதே நேரத்தில் அந்த வெண்டிலேட்டரோட பயன்கள் என்ன மாதிரி இருக்கு?
வெண்டிலேட்டரோட பயன்கள் வந்து ஜென்ரலா நுரையீரலோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா இந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற கெட்ட கேஸ் CO2 வெளியில விடுறது. இந்த நிமோனியா ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல வர்றவங்க நல்லா ரெண்டு பக்கமும் நுரையீரல்ல வந்து ஒரு 60-70% வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த நார்மலா நுரையீரலோட ஃபங்க்ஷனை பண்ண விடாது இந்த நிமோனியா. அப்போ லங்கோட ஃபங்க்ஷன் பண்ண முடியல அப்படின்னா மூச்சு வாங்கும், ஆக்சிஜன் ரொம்ப குறையும், மயக்க நிலைமைக்கு போயிடுவாங்க, உயிருக்கு ஆபத்து வரும். அப்போ நம்ம இந்த வெண்டிலேட்டரை யூஸ் பண்ணுவோம். வெண்டிலேட்டர் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலை, இந்த நிமோனியாவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வெண்டிலேஷனை வந்து சப்போர்ட்டாக லங்ஸால் வெண்டி நார்மல் வெண்டிலேஷனை பண்ண முடியலை. ஸோ நம்ம செயற்கையாக மிஷின் வச்சு வெண்டிலேஷன் கொடுக்குறோம், அந்த மிஷின் வந்து வெண்டிலேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மீன் கேப்பில் நம்ம இந்த இது என்ன நிமோனியா, வைரல் நிமோனியாவா பாக்டீரியல் நிமோனியா, எவ்வளோ சிவியராக இருக்குது, என்ன மெடிசின் போட்டால் வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி ரத்தத்தில் எவ்வளோ இது அதிகமாக இருக்குது, அவங்களோட மிச்ச உறுப்புகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி அதோட ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அந்த நிமோனியா சரியாகிற வரைக்கும் பேக்கப்ல வெண்டிலேட்டர் கொடுப்போம். இந்த நிமோனியா நல்லா சரியாயிருச்சு, அவங்களே நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வெண்டிலேட்டரை எடுத்துருவோம். ஸோ ஜென்ரலா சிவியர் நிமோனியா, ரொம்ப ஆக்சிஜன் கம்மியா வர்றவங்க, பிபி கம்மியா வர்றவங்க, மூச்சு வாங்கிக்கிட்டு வர்றவங்க, சிடி ஸ்கேன்ல அதிகபட்சமா 60% மேல நிமோனியான்னு டாக்குமெண்ட் பண்றவங்களுக்கு இந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட் யூஸ்ஃபுல்லா தேவைப்படும்.
இப்போ ஒவ்வொரு நோய்களுக்கும் வந்து நம்ம ஒரு பரிசோதனைகள் மூலியமா அடிப்படையான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல இந்த நிமோனியா அப்படிங்கிற வகையில இதற்கான பரிசோதனைகள் அப்படி இருக்கிற என்னென்னலாம் இருக்கு சார்?
பரிசோதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிளட் டெஸ்ட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ன்னு ஒன்று பார்ப்போம். அதுல வந்து மெயின் வந்து WBC, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். வைரல் நிமோனியா அது வந்து நார்மலா 4,000 to 11,000, 4,000 to 11,000 அதோட நார்மல் ரேஞ்ச். 4,000 கீழே இருக்கு அப்படின்னா வைரல் நிமோனியான்னு நமக்கு இன்டிமேட் பண்ணுது. 11,000 மேல இருக்கு, 12,000, 13,000, 14,000 அப்படின்னு வருதுன்னா பாக்டீரியல் நிமோனியான்னு நமக்கு இன்டிமேட் பண்ணுது. அதோட லெவல் ஜாஸ்தியாக இல்ல ரொம்ப கம்மியாகிறத வச்சு நம்ம சிவியாரிட்டி ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்ப 20,000, 22,000 கவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் நிமோனியா ரொம்ப சிவியரா இருக்குன்னு அர்த்தம். சோ பிளட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம இது வைரல் நிமோனியாவா பாக்டீரியல் நிமோனியாவான்னு ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் CRP, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து வைரல் நிமோனியாவுக்கு. அவங்க சொல்ற தொந்தரவை வச்சு நம்மளுக்கு வைரல் நிமோனியா மாதிரி இருக்குன்னா இந்த CRP பண்ணுவோம். அந்த CRP வந்து சிவியாரிட்டியை இன்டிமேட் பண்ணும். நார்மலா அதோட ரேஞ்ச் வந்து 6 to 8 இருக்கும். வைரல் நிமோனியாவில் 30, 40, 100, 150, 200 வரைக்கும் ரைஸ் ஆகும். ஒரு 30 to 40 ரேஞ்சுக்குள்ளதான் ரைஸ் ஆயிருக்குன்னா நிமோனியா மைல்டா இருக்குன்னு அர்த்தம். 70, 80, 90, 100, 120 இந்த ரேஞ்சுக்குலாம் போயிருக்குன்னா ரொம்ப சிவியரா இருக்கு. மெடிசின்ஸ் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப புவரா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணணும்னு அர்த்தம். ப்ரோ கால்சிட்டோனின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு, பிளட் ரிப்போர்ட்ஸ். இது வந்து எப்படி வைரஸ்க்கு நம்ம சிஆர்பியை கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி பாக்டீரியல் நிமோனியான்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா இந்த ப்ரோ கால்சிட்டோனின் தான் பார்ப்போம். இந்த ப்ரோ கால்சிட்டோனினோட லெவல் அதிகமா இருக்குன்னா இந்த இவருக்கு வந்திருக்கிற நிமோனியா வந்து பாக்டீரியல் நிமோனியான்னு ஓரளவுக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு க்ளூ கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர், இருமி. இது லங்ல வர்றதுனால இருமி நிறைய பேர் சளி எடுப்பாங்க. அந்த சளிய மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்டிங், என்ன கிருமின்னு பாக்குறதுக்கு லேபுக்கு அனுப்புவோம். அவங்க அதுல என்ன பாக்டீரியா இது, அதுக்கு என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக் போட்டா வேலை செய்யும், கண்டிப்பா இன்ஜெக்ஷன் தான் போடணுமா இல்ல வீட்டுக்கு போய் டேப்லெட் போட்டா சரியாகுமா, இந்த மாதிரியான குழுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சளிய கல்ச்சர், ஸ்பூட்டம் கல்ச்சர் ரிப்போர்ட்ல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மெயினா நம்ம பாக்டீரியாவுக்கும் ஃபங்கஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம PCR டெஸ்டிங்னு இருக்கு, RT-PCR கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவிட் நிமோனியா இருக்கக்கூடிய டயத்துல நம்ம RT-PCR அனுப்புவோம். H1N1 PCR டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு, ஸ்வைன் ஃப்ளூ இருக்கக்கூடிய காலத்துல H1N1 டெஸ்டிங் அனுப்புவோம். அடுத்து ஸ்கேனிங் முறையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ரேன்னு ஒன்று இருக்கு, சிடி ஸ்கேனு ஒன்று இருக்கு. பாக்டீரியல் நிமோனியா சஸ்பெக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் எக்ஸ்ரேல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வைரல் நிமோனியா சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ட் பார்க்கணும், சிவியாரிட்டி பார்க்கணும், பேட்டர்ன் பார்க்கணும். ஸோ எக்ஸ்ரே யூஸ்வலா போதுமான அளவு கிடையாது. வைரல் நிமோனியான்னு நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா சிடி ஸ்கேன் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை எடுத்துக்கணும். ஸோ சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா வைரல் நிமோனியா மாதிரி அவங்க சிம்டம்ஸோட வர்றாங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு, சிஆர்பி, பிசிஆர் டெஸ்டிங்கு, சிடி செஸ்ட் பண்ணிக்கணும். பாக்டீரியல் நிமோனியா மாதிரி வர்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், செஸ்ட் எக்ஸ்ரே, ஜஸ்ட் ஸ்பூட்டம் கல்ச்சர் பண்ணாலே இனிஷியல் ஸ்டேஜில் போதுமானது.
இப்போ இந்த மாதிரி ஒரு நிமோனியா வந்துருச்சு அப்படிங்கிற வகையில நம்ம ஓரளவு என்ன மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்க கொள்ளலாம், அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகளை வந்து பரிந்துரைச்சு அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு சார்?
ஆமா, இது சம்பந்தமா முன்கூட்டியே நான் சில விஷயங்கள்ல உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இது வந்து என்ன நிமோனியான்றத நம்ம முன்கூட்டியே டாக்குமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பாக்டீரியல் நிமோனியான ஆன்டிபயோட்டிக் கொடுக்க போறோம். என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ன்றது பிளட் ரிப்போர்ட்ஸை பொறுத்து, அவங்களோட ஏஜை பொறுத்து, அவங்க எவ்வளோ சிவியராக வந்திருக்காங்கன்றதை பொறுத்து, அவங்களுக்கு சுகர் இருக்கா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, ஹார்ட் டிசீஸ் இருக்கா, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இருக்கிற நிறைய ஆன்டிபயோட்டிக்கில் இவங்களுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் சூட் ஆகும், வீட்டிலே வச்சு போடலாமா, ஹாஸ்பிட்டலைசேஷனில் போடணுமா, இதெல்லாம் வச்சு ஆன்டிபயோட்டிக்கை செலக்ட் பண்ணி ஆன்டி பாக்டீரியல் ட்ரீட்மெண்ட் ஃபார் பாக்டீரியல் நிமோனியா நம்ம கொடுக்கலாம். வைரல் நிமோனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், வைரலுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் மெடிசின் கிடையாது. அது மைல்டு ஃப்ளூவாக இருந்தாலும், சிவியர் ஃப்ளூவாக இருந்தாலும், ஸ்வைன் ஃப்ளூவாக இருந்தாலும், சீசனல் ஃப்ளூவாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், ஒசல்டாமவீர் அப்படின்ற ஆன்டி ஃப்ளூ டேப்லெட்ஸு. அதை மார்னிங் அண்ட் நைட் ஒரு 5 to 7 days கொடுப்போம். பட் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்காது. ஸோ சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரெஸ்ட்டு, நல்ல ஹைட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, நல்லா தூங்குறது, கரெக்டான டயத்தில் டாக்டர்ஸை பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்.
சார், இப்போ உலக நிமோனியா தினமான இன்னைக்கு நிமோனியா அப்படின்னா என்ன, நிமோனியா வந்தா என்ன மாதிரியான அதுக்கு சிகிச்சை முறையில் எடுக்கிறோம், அதே நேரத்தில் அதுக்கான என்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்யணும், அது பின்பற்றக்கூடிய பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் அறிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் இந்த விழிப்புணர்வும் மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக உங்களுடைய இந்த உரையாடல் மிக பயனுள்ளதாக இருந்தது. உங்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
உலக நிமோனியா தினமாகிய இன்று என்னுடன் உங்களது நேரத்தை பகிர்ந்து கொண்ட புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் அப்போலோ மருத்துவமனை திருச்சி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
நேர்களே, இதுவரை நுரையீரல் பாதுகாப்பின் அவசியத்தை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் வி தமிழரசன் அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.